الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه، صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد، فاعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره. وقال نبينا صلى الله عليه وسلم: يغتنم خمسا قبل خمس، شبابك قبل هرمك، وصحتك قبل سقمك، وغناك قبل فقرك، وحياتك قبل موتك، وفراغك قبل شغلك، او كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனது தூதர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களை எல்லாம் நமது வாழ்வில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும், எவைகளையெல்லாம் நாம் தகுந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதை அனைத்தையும் முற்றிலுமாக தகுந்து கொள்ள வேண்டியும், அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே பரவலான முறையில் மனிதர்களிடத்தில் பேசப்படக்கூடிய விடயம், இந்த உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. டெக்னாலஜிக்கல் அடிப்படையில் பலவிதமான துறைகளில் நவீன கண்டுபிடிப்புகளின் மூலமாக இந்த உலகம் முன்னேறி கொண்டிருப்பதாக ஒரு பிரச்சாரம் அல்லது ஒரு கோஷம் எழுப்பப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அதிலே அதை உண்மை என்று நம்பியவர்கள், அதன் பின்னாலே சென்றவர்கள் மார்க்க அடிப்படையில் பலவிதமான பின்னடைவுகளுக்கு ஆளாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் சிறந்த காலம் என்பது எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், அதற்கடுத்து இந்த சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபிஈன்கள், தபஊ தாபிஈன்கள் வாழ்ந்த காலம். அந்த காலம் உண்மையிலேயே சிறந்த காலம், உலகத்தின் முன்னேற்றத்தின் காலம் அதுதான் என்றால் நிச்சயமாக அது மிகையாக ஆகாது. நவீன காலத்தை பொறுத்தவரைக்கும் பலவிதமான கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளின் மூலமாக மனித குலத்திற்கு நன்மைகள் எவ்வாறு ஏற்படுகிறதோ அதைவிட அதிகமாக தீமைகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நவீன காலத்திலே இஸ்லாமிய சமூகம் இந்த காலத்திற்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும், நம்மையும் நமது வாலிபர்களையும் வருங்கால சந்ததியினரையும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கவலை, ஒரு சிந்தனை இந்த உம்மத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நாம் விளங்குவதற்காக வேண்டி சொல்வதாக இருந்தால், மனிதனுடைய உடலிலே இரண்டு விதமான அடிப்படைகளை நாம் பார்க்கலாம். ஒன்று இருக்கிறது உயிர், இன்னொன்று இருக்கிறது உடல். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலினுடைய வளர்ச்சிக்கு
ஒரு மதிப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான், நல்ல உயிருள்ளவனாக இருக்கிறான், அவனுடைய உடலும் ஜடகாத்திரமாக இருக்கிறது என்றால் அதன் மூலமாக அவன் பல காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் அதே மனிதனுக்கு உயிர் போயிருக்கிறது என்று சொன்னால், உயிரற்ற ஜடமாக அவன் ஆகிவிட்டான் என்றால் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த உடலுடைய வளர்ச்சி இருக்கிறதே, அந்த பிணத்திற்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி இருக்கிறதே, இது நிச்சயமாக பிரயோஜனத்தை தராது. வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு அந்த உடல் வளர்வதை போன்று தெரியலாம், அந்த உடல் ஊறுவதை போன்று தெரியலாம், ஆனால் கொஞ்ச காலத்திலேயே அது வெடித்து சிதறி நாசத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அதுபோன்றுதான் இந்த உலகம், உலகத்திற்கென்று ஒரு உயிர் இருக்கிறது, அதற்கென்று ஒரு உடல் இருக்கிறது. வெறும் உடல் வளர்ச்சி மட்டும்தான் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது, ஆனால் ஆன்மீக வளர்ச்சி, உயிர் வளர்ச்சி இருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்க நவீன கண்டுபிடிப்புகள், இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது, கம்யூனிகேஷன் வளர்ந்திருக்கிறது, நல்ல பெரிய தொடர்பாளருடைய சாதனங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இதெல்லாம் எப்பொழுது பிரயோஜனம் தரும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகம், இறை பக்தி, மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய அச்சம், இது சரியாக இருக்கும் பொழுதுதான் இந்த நவீன கண்டுபிடிப்புகளின் மூலமாக, இந்த நவீன வளர்ச்சிகள் கருவிகளின் மூலமாக இந்த சமுதாயம் பிரயோஜனத்தை அடைய முடியும். கண்டுபிடிப்புகளும் கருவிகளும் இருக்கிறது, நல்ல உலகம் விஞ்ஞானத்தில் வளர்ந்து இருக்கிறது, ஆனால் ஆன்மீகம் இல்லை என்றால், உயிரோட்டம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்றால், இறைவனுடைய தியானம் இல்லை என்றால், மருமையை பற்றிய பயம் இல்லை என்றால், இந்த கண்டுபிடிப்புகளின் மூலமாக, இந்த கருவிகளின் மூலமாக மனிதன் தன்னை அழிவிற்குள்ளே ஆக்கிக் கொள்கிறான். எனவே இந்த நேரத்திலே இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்கிறது. இதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட நமக்கு கெடுதல் ஏற்படாத விதத்திலே, நம்முடைய தீனை பாதுகாக்கக்கூடிய விதத்திலே, தீனை வளர்க்கக்கூடிய விதத்திலே இந்த கருவிகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை நாம் விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அடிப்படையாகிய இந்த தீன் பரிபூர்ணமான முறையிலே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஒரு இஸ்லாமியன் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த மனிதன் வழிபட்டிற்கு போக மாட்டான். ஒவ்வொரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவருக்கென்று சில உணர்வுகள் இருக்கும். உலகத்திலே பார்க்கிறோம், பல துறைகளில் இருக்கிறார்கள், ஒரு கம்பெனியினுடைய முதலாளியாக இருக்கிறார், அல்லது ஒரு மேனேஜராக இருக்கிறார், அல்லது ஒரு பாடசாலையின் ஆசிரியராக இருக்கிறார், அவர் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த அங்கத்தை, தன்னுடைய அந்த பதவியை அவர் நினைவிலே கொள்கிறார். ஒரு கம்பெனி மேனேஜர் என்ன நினைக்கிறார், எனக்கு கீழே பல பேர் வேலை செய்கிறார்கள், நான் பல பேருக்கு என்னுடைய கையினால் சம்பளம் வழங்கிக் கொண்டிருக்கிறேன், எனவே என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய அந்தஸ்து என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு மாற்றமாக நான் எங்கேயும் நடக்கக்கூடாது. அவர் ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, வேற எங்கேயாவது வெளியூருக்கு போனாலும் சரி, தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவாக நடக்க விரும்ப மாட்டார். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் அவர் எப்பொழுதும் சிந்தனைகளை இருப்பார், என் கீழே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தர்பியத்திலே, என்னுடைய வளர்ச்சியிலே பல பேர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே நான் எந்த இடத்திற்கு போனாலும் என் பெயரை கெடுத்துவிடக் கூடாது, அந்த உணர்வோடையே வாழக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஒரு முஸ்லீமும் அந்த உணர்வுடன் இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும், எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், என்னை படைத்தரப்பு என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான், எந்த தனிமையில் இருந்தாலும், கூட்டத்தில் இருந்தாலும், இந்த உணர்வும் சிந்தனையும் ஒரு முஸ்லீமிடத்திலே இருக்க வேண்டும். இந்த உணர்வு இருக்கும் பொழுதெல்லாம் அவன் பாதுகாக்கப்படுகிறான். இந்த உணர்வு இல்லாமல் போகும் பொழுதுதான் சிறிய சிறிய பாவங்களில் கூட சர்வ சாதாரணமாக மாட்டிக்கொள்கிறாள். இன்றைக்கு உலகத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்றைய வாலிபர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே எப்படிப்பட்ட பாரிய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குழந்தைகள் கிடைப்பது பெரிய ஞாபகம், அந்த ஞாபகத்தை பாதுகாப்பது மிகப்பெரிய பொறுப்பு. குழந்தைகள் கிடைப்பது ஞாபகம், அந்த ஞாபகத்தை பாதுகாக்கும் பொறுப்புடன் இந்த ஞாபகம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரட்சிகரமான விஞ்ஞான கருவிகளினுடைய அந்த மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட தாக்கத்தை, எப்படிப்பட்ட பின்னிலையை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது, குறிப்பாக நம்முடைய வாலிபர்கள் இதை எதிர்கொண்டிருக்கிறார்கள், இதன் காரணமாக எப்படிப்பட்ட வழிகேடுகள் பெருகியிருக்கிறது என்பதை உணர்ந்து அதை தடுக்க வேண்டிய, அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கருவிகள், இணையதளத்தை எடுத்துக்கொண்டால் பலவிதமான பெயர்களிலே வரக்கூடிய அந்த இணையதளங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல சில நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. மார்க்கத்தினுடைய செய்திகள் பரப்பப்படுகிறது, பல விஷயங்கள் கேட்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இந்த நன்மைகள் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதை விட பன்மடங்கு அதிகமாக தீமைகளும் அதிலே இருக்கிறது. எனவே இந்த இணையதளங்கள் வரக்கூடிய நேரத்திலே இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இருந்து, வாலிபர்களின் உள்ளங்களில் இருந்து, பெண்களின் உள்ளங்களில் இருந்து வெட்கத்தை பிடுங்குவதற்குரிய ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்கம் இருக்கிறது, இது ஈமானோடு ஒன்று இணைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அதிபரல்லாக சொன்னார்கள், இன்னல் ஹயா அவள் ஈமான் அப்புறமா ஜெமிஹா வெட்கமும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி சிறந்தது. இந்த வெட்கம் இல்லாமல் ஆக்கப்பட்டுவிட்டால் ஈமான் மிக இலகுவான முறையிலே இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும். இணையதளங்களுடைய அந்த சூழ்ச்சிகள், யூதர்கள் அதை இயக்கக்கூடியவர்கள், அதை உருவாக்கக்கூடியவர்கள் ஆபாசத்தை, வெட்கமின்மையை அதன் மூலமாக பரவவிட்டு இருக்கிறார்கள். மிக இலகுவான முறையிலே பாவங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய விதத்திலே அந்த கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது இந்த சமுதாயத்திலே குறிப்பாக வாலிபர்களிடத்தில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் இது. இன்றைக்கு பலவிதமான குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. குடும்ப பிரச்சனைகளிலே மனிதர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் பாசத்தோடு வளர்த்திருப்பார்கள், அதே பிள்ளைகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக இந்த பெற்றோர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய நிலைமையாகிவிட்டது. இதுல மிகப்பெரிய பங்களிப்பு இந்த இணையதளங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பேஸ்புக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இது, அதே போன்று பல இணையதளங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. நல்லவைகளுக்கு பயன்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் தான் அது நம் கைக்கு வருகிறது. ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லும் பொழுது அது நம்மை வசப்படுத்தி விட்டதாக, தன்னுடைய அடிமையாக ஆக்கிவிட்டதாக அந்த கருவிகள் மாறிவிடுவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கைகள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்துவிடக்கூடிய கொள்கைகள் மிக வேகமாக இது போன்ற இணையதளங்களின் மூலமாக பரப்பப்படுகிறது. சமீபத்திலே நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய நண்பரின் நிலையை பற்றி சொல்கிறார். அந்த நண்பர் ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்தார். அவர் குர்ஆனை ஆராய்ச்சி செய்யப் போகிறேன் என்று சொல்லி இணையதளத்தின் மூலமாக குர்ஆனை ஆராய்ச்சி செய்யப் போனார். குர்ஆனுடைய கருத்துக்களை இணையதளத்தின் மூலமாக ஆராய்ச்சி செய்தார். கொஞ்ச நாள் தான் அவர் ஆராய்ச்சி செய்தார், ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருடைய நிலைமை அப்படியே மாறிவிட்டது. அவர் அல்லாஹ்வையே, அல்லாஹ்விடத்திலேயே கேள்விகளுக்கு கூடிய அளவுக்கு அவர் மாறிவிட்டார். அந்த நண்பர்களிடத்தில் வருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நல்ல மனிதர், 5 பேரை கேள்விகளாக பொறுத்து கொண்டிருந்தவர், அவர் நல்ல எண்ணத்தில் தான் அதில் சென்றார். ஆனால் அவருடைய நிலைமை தலைமையாக மாறிவிட்டது. அவர் இவரிடத்தில் கேள்வி கேட்கிறாராம். என்ன கேள்வி கேட்கிறார்? ஒரு மனிதன் ஒரு விவசாயம் செய்கிறார், விவசாயம் செய்யற நேரத்தில் அவருக்கு நல்ல தெரியுது இந்த விவசாயத்தினால் எனக்கு நஷ்டம் கிடைக்கும் என்று இருந்தால் நிச்சயமா அந்த மனிதர் அந்த விவசாயம் செய்ய மாட்டார் தானே. அறிவுபூர்வமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு இவ்வாறு அவர் கேள்வி கேட்கிறார். அதே போன்றுதான் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் நரகிற்கென்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹுக்கு மாறம் செய்வார்கள், அவங்க பாவத்தில் போவாங்க, அதன் மூலமாக நரகத்துக்கு போவாங்க என்று தெரிந்து கொண்டு எப்படி அல்லாஹ் மனிதர்களை படைப்பார், எங்கே போய்விட்டது பாருங்கள். நம்முடைய அடிப்படை இருக்கிறது, அந்த அடிப்படையை தகர்த்து விடக்கூடிய அளவுக்கு இந்த தவறான கொள்கைகள் யூத கிறிஸ்தவர்களுடைய சதி திட்டத்தின் மூலமாக பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடிப்படையான விஷயம் நம்முடைய உள்ளத்திலே பதியப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் யாரும் எதுவும் கேட்க முடியாது. அவன் யாரையும் படைப்பான், அவன் எப்படியும் செய்வான், அதை கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அவனுடைய கட்டளைகளுக்கு தலையை காய்ப்பது மட்டும்தான் நம்முடைய கடமை. அவன் நம்மை சொல்லச் சொல்லி இருக்கிறான், அவனை வணங்க சொல்லி இருக்கிறான், அவனை அவனுடைய கராமை மட்டும் பாதுகாப்பாக இருக்க சொல்லி இருக்கிறான். அந்த வேலையை செய்வதுதான் நம்முடைய கடமை. ஆனால் எங்கே போய்விட்டது? அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு போய்விட்டது. அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இது போன்ற இந்த கருவிகள் நமது ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்ற நம்மை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரிகளாக மாறிவிடக் கூடாது. இது நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். நமது ஊழியர்களாக இருக்க வேண்டுமே தவிர, இன்றைக்கு பலவிதமான கருத்துக்களை பார்க்கிறதுக்கு சில கருவிகளின் தேவை ஏற்படுகிறது. அந்த கருவிகளை நாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்முடைய ஊழியம், நம்முடைய வேலைக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். அப்படித்தான் இந்த நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். இதற்கு மாற்றமாக நம்முடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, எங்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரிகளை போன்று ஆகிவிடக் கூடாது. இன்றைக்கு பல பேருடைய பேச்சை கேட்கிறோம். நான் இந்த இணையதளத்திலே பார்த்தேன், அது இப்படி வந்திருக்கிறது, அதற்கு இதுதான் விளக்கமா? என்னோடு ஒரு மனிதர் சந்தித்தார். அவர் சொல்கிறார், காபா என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்காவோடு இருக்கக்கூடிய காபா இல்ல, அந்த காபா என்பது ஜெருசலத்தில் இருக்கக்கூடியதான் என்று அவர் சொல்கிறார். நான் கேட்டேன், இது உங்களுக்கு யார் சொன்னது, எங்கிருந்து இதை எழுப்பீர்கள்? அவர் சொல்கிறார், நான் ஒரு இணையதளத்திலே பார்த்தேன், குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு நல்லதின் விபக்கத்தை என்ற வார்த்தை அந்த இடத்திற்கு தான் பொருந்துகிறது என்று அவர் தன்னுடைய சுய விளக்கத்தை சொல்கிறார். இந்த வழிகேடு எதனால் ஏற்பட்டது? யாரை பின்பற்ற வேண்டுமோ, யாருடைய கருத்துக்களை எடுக்க வேண்டுமோ அதை புறக்கணித்துவிட்டு இணையதளத்திலே வரக்கூடிய அந்த செய்திகளுடைய கருத்துக்களை எடுக்கும் பொழுது மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியாக்களுடைய விஷயத்திலே குறிப்பாக இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும், கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மேலாக நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த ஈமான் நம்மை விட்டு போய்விட்டது என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய கைதேகம் வேறு எதுவும் இருக்க இயலாது. மார்க்கத்தை விளங்குவதற்கு உண்மையான தெளிவான வழிமுறையை அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியில் மார்க்கத்தை விளக்கி தந்தார்களோ, சஹாபாக்கள் எந்த முறையில் குர்ஆனை சுன்னாவை விளக்கி தந்தார்களோ, அந்த சஹாபாக்களுடைய மாணவர்கள் தாபிஈன்கள் தபவுத் தாபிஈன்கள் இமாம்கள் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை எந்த முறையில் விளக்கி தந்திருக்கிறார்களோ, இது இஸ்லாமிய ஒரு சொத்தாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய ஞானம் இருக்கிறது, இது இஸ்லாத்தின் ஒரு சொத்தாக இருக்கிறது. அந்த சொத்து வாழையடி வாழையாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நமது மார்க்கத்தை விளக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தவறான முறையிலே நாம் சென்றோம் என்று சொன்னால் அது வருகிறதற்கு அது அடிப்படையாக ஆகிவிடும். எனவே நம்முடைய இந்த தற்கால சூழ்நிலையிலே இந்த விஷயத்தில் கவனம் கூடுதலாக செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, வாலிபர்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பருவம் இருக்கிறதே, உண்மையிலேயே அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை மிக சிறந்த உயர்ந்த ஒரு நேரம் இருக்கிறது என்றால் இந்த வாலிப நேரம் தான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பருவத்திற்கு இந்த நேரத்திற்கு நிறைய சிறப்புகளை சொல்லிக்காட்டி இருக்கிறார்கள். குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த அல்லாஹ்வுடைய செய்தியை ஏந்திய அந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் வாலிபர்கள், தங்களுடைய இறைவனை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் அரசனை கூட எதிர்த்து அவர்கள் இந்த தீனை பாதுகாத்தார்கள். அவர்களால் இப்படிப்பட்ட ஒரு வேலையையும் செய்ய முடியும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்து நாளிலே கடுமையான வெயில் சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் விசேஷமாக ஒரு சிலருக்கு தன்னுடைய அரிசியின் நிழலை வழங்குவார். அதுல ஒரு நபரை குறிப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் வணக்கத்தில் தன் வாலிபத்தை கழித்த வாலிபர் நாளைக்கு அந்த கியாமத்து நாளிலே அரசுடைய நிழலில் விசேஷமாக அமர வைக்கப்பட்டிருப்பார். வாலிபம் இருக்கிறதே, இது சென்று விட்டது என்று சொன்னால் திரும்ப வராது. அல்லாஹ் இந்த வாலிபத்திலே சில நல்ல விதமான ஒரு உணர்வுகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார். அந்த வாலிபம் முடியக்கூடிய அந்த வாலிபத்தினுடைய அந்த சரியான உச்சகட்ட பருவம் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவனுடைய அந்த வாலிபத்தினுடைய நல்ல உச்சகட்ட பருவமாகிய அந்த 40 வயதை எட்டியதற்கு பிறகு அவர் எப்படி இருக்க வேண்டும்? قال ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي يا الله இத்தனை நாட்களாக என்னை வளர்த்து ஆராய்ச்சி ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் என்று சேர்த்து வைத்தாய், உன்னுடைய நியமத்தை என் மீது பரிபூர்ணமாக்கி வைத்து விட்டாய், இந்த நியமத்துகளுக்கு நன்றி சொல்லக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு என்ற துஆவை செய்யக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய வாலிபத்தை எப்படி கழிக்கிறோம், நம்முடைய நேரங்கள் எப்படி செலவாகிறது, நல்ல தீனுடைய விஷயத்தில் கழிக்கிறோமா, நல்ல மார்க்கத்தின் செய்திகளை கேட்பதிலும் அமல்களில் ஈடுபடுவதிலும் நம்முடைய நேரத்தை கழிக்கிறோமா, இல்லை என்றால் நமது நேரங்கள் வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறதா, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பலவிதமான பொழுதுபோக்கு சாதனங்கள் ஏற்பட்டுவிட்டது. நம்முடைய பொழுதை போக்குவதற்காக, நேரத்தை போக்குவதற்காக வேண்டி பல சாதனங்கள் உருவாகிவிட்டது. குர்ஆன் அல்லாஹ் இதை பற்றி சொல்லிக் காட்டுகிறார், இந்த விஞ்ஞான விஷயங்களின் மூலமாக அதை விலை கொடுத்து வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறார்கள். எதற்காக வேண்டி நீ உயிர்ந்த அன்பதில் இல்லாத நிறைவேறி அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் இந்த தீனை விட்டும் வழிபடுப்பதற்காக வேண்டித்தான் இந்த கருவிகளும் இந்த வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்போன்கள் நாம் எடுத்துக்கொள்ளோம் என்று சொன்னால் ஒரு அத்தியாவசியத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒன்று, ஒரு அவசியத்திற்காக வேண்டி, ஒரு தொடர்புக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு எமது வாலிபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக இருக்கும் பொழுது தங்களுடைய நேரங்களை அதிலேயே செலவழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேரம் என்பது எவ்வளவு பெரிய நேரம், இந்த பணத்தை செலவழிப்பது மட்டும் செலவல்ல, பணத்தில் செய்யக்கூடியது மட்டும் வீண் விரயம் அல்ல, நேரத்திலும் மிகப்பெரிய வீண் விரயம் இருக்கிறது. ஒரு நாளுக்கு அல்லாஹ் 24 மணி நேரத்தை தந்திருக்கிறார் என்றால் அந்த நேரத்தை எப்படி செலவழித்தார் கேள்வி கணக்கு இருக்கிறது. எத்தனை கோடி பணத்தையும் சம்பாதித்து விடலாம், ஆனால் கழிந்துவிட்ட ஒரு வினாடியை நம்மால் சம்பாதிக்க இயலாது. ஒரு நேரம் சென்று விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தை திரும்ப பெற இயலாது. அதனால் நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய இந்த ஆற்றல் மிகுந்த இந்த பருவத்தை எதிரே செலவழிக்கிறோம், நம்முடைய வாலிப பருவத்தை நாம் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், நாம் எப்படிப்பட்ட அந்த நேரத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கிறோம், நாம் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய நேரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொன்னார்கள், நியமத்தான் மக்கூலும் சீகிமா கசீரும் என்றார். அல்லாஹுடைய ரெண்டு நியமத்துகள் இருக்கிறது, அதில் அதிகமான மனிதர்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள். அது நியமத்தில் நினைக்கிறதே இல்லை, அல்லாஹுடைய அறுக்குடை என்று விளங்குறதும் இல்லை. ஒன்றாவது அத்திஹா, இரண்டாவது அல் ஃபராஹ், முதலாவது நம்முடைய ஆரோக்கியம். அல்லாஹ் உடலுக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் இருக்கிறதே, இது எவ்வளவு பெரிய நியமத்து என்று நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஆரோக்கியத்தை நம்மிடமிருந்து கொஞ்சம் எடுத்துவிட்டால், உடலில் ஒரு சின்ன வியாதி ஏற்பட்டுவிட்டால், பலகீனம் ஏற்பட்டுவிட்டால், அந்த ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நியமத்து என்பது அப்பொழுதுதான் விளங்க முடியும். இரண்டாவது சொன்னார்கள் நமது ஓய்வு நேரங்கள். இந்த ஓய்வு நேரங்கள் இது எவ்வளவு பெரிய நியமத்து என்பதை மனிதன் எப்பொழுது விளங்கிக் கொள்வான்? கடைசி நேரத்தில் நேரமெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அவன் சொல்லுவான், கொஞ்ச நேரம் என்ன வச்சு வைக்க கூடாதா, நல்ல தர்மம் செய்துவிட்டு நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேனே, கொஞ்சம் கவனம் தரக்கூடாதா என்று கேட்பார். அந்த நேரத்தில் உலகில் தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் ஒரு நிமிடம் கூட எந்த ஒரு ஆத்மாவையும் திருப்படுத்தி வைக்க மாட்டான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு தந்திருக்கப்பட்ட இந்த நேரங்கள் இருக்கிறதே, இதை பாதுகாக்க வேண்டும். நாம் எதற்காக நமது நேரத்தை செலவழிக்கிறோம், நம்முடைய வாணிபத்தை எப்படி செலவழிக்கிறோம், நம்முடைய ஆற்றலை எப்படி செலவழிக்கிறோம், நல்ல நீருடைய அடிப்படையிலா அல்லது இதற்கு மாற்றமாக செலவழிக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய இளவல்களின் சிந்தனைகள் எல்லாம், இளைய தலைமுறையின் சிந்தனைகள் எல்லாம் வெறும் வீணான விளைவுகளிலே போய்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நேரம் எல்லாம் அநியாயமாக வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் அநியாயமான முறையிலே திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றல் சரியான முறையிலே வீணுக்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், மார்க்கத்திற்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், நிச்சயமாக அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயம் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை நீங்கள் கனிமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள். அஞ்சு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு விஷயம் நமக்கு மிகப்பெரிய கனிமத். அதுல முதலாவது சொன்னாங்க, சபாபக்கத்தில் ஆரம்பிக்க வயோதிகம் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய வாணிபத்தை நீமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள். வயோதிகம் வந்துவிட்டால் அதுல சில தளர்வு ஏற்பட்டுவிடும், பலவீனம் ஏற்பட்டுவிடும். வாணிபத்தில் அல்லாஹ் சில ஆற்றல்களை தந்திருக்கிறார், அதை கனிமத்தாக அழைத்துக் கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு நீங்கள் போய்விடாதீர்கள். பாவத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் இபாதத்தின் மூலமாக, தீனுடைய முயற்சியின் மூலமாக, நமது நேரங்களை பாதுகாப்பதன் மூலமாக, நல்ல பல சமுதாய சேவைகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னாங்க, ஒரு திட்டத்தை கசபுல தூக்கு மிக்க வியாதி வருவதற்கு முன்னால் உன் ஆரோக்கியத்தை வலிமத்தை நடத்துக்கொள். ஒரு வினா கசபுல பக்கமிக்க வறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு செல்வம் அது எவ்வளவு நாள் நம்முடைய கையில் இருக்கும் என்று தெரியாது. யாரும் உரிமை கொண்டாட இயலாது. நான் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறேன், நிரந்தரமாக இந்த செல்வம் என்னத்திலேதான் இருக்கும் என்று யாரும் உரிமை கொண்டாட இயலாது. என்றைக்கும் ஒரு நாள் வறுமை வந்துவிடலாம். அது அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ் எங்களுக்கு தந்து வச்சிருக்கிறான். வறுமை வர்றதற்கு முன்னால் இந்த செல்வத்தை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், மௌசிக்க உங்களுக்கு மௌசு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்நாளை நீங்கள் வலிமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள். கடைசியா சொன்னாங்க, நேரம் வர்றதுக்கு முன்னாடி கிடைக்க நேரத்தை வலிமத்தா நினைத்துக் கொள்ளுங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையின் நேரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, ஒரு நல்ல முஸ்லிம், ஒரு அழகான முஸ்லிமுக்கு அடையாளம் என்னவென்றால், மின் புத்தி இஸ்லாமின் மறுத்து கருத்துகு மாறாயாகி தேவையில்லாத விடயங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர் தான் நல்ல ஒரு முஸ்லிம் என்று சொன்னார்கள். எனவே இதுபோன்ற நிலைமைகளில் நம்மை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும்? இன்றைக்கு வழிபடுவதற்கு, நாம் வழிபட்டு போவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் கணினி மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பது நம்முடைய கடமை. இந்த உலகிற்கு வந்துவிட்டோம், எப்படியும் இந்த உலகத்திலிருந்து போய்த்தான் ஆக வேண்டும். வந்துவிட்டோம், நிச்சயமாக நாம் ஒன்று நாம் துவக்கத்திற்கு இன்ஷா அல்லாஹ் போகப் போகிறோம், அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்திற்கு போய்விடுவோம். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக்க. நாம் எந்த வழியை தேர்ந்தெடுக்கப் போகிறோம், இது இந்த வாழ்க்கையிலே நம்முடைய கையில இருக்கிறது. அதுல மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் நமது வாழ்க்கையை முடித்திருக்கலாம், நம்முடைய முன்னோர்கள் எங்களை சரியான முறையில பக்குவப்படுத்தி ஓரளவு மீன போயிட்டதுனால இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் ஈமான்தாரிகளாக இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் முயற்சி செய்து நமக்கு குர்ஆனை சொல்லித் தந்தார்கள், பெரியார்களுடைய நல்ல விடயங்களை சொல்லித் தந்தார்கள். இன்றைக்கு நாம் ஓரளவு பக்குவம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இதே கவலை நமது குழந்தைகளுடைய விஷயத்தில் இருக்க வேண்டும். யாரும் நினைத்துவிடக் கூடாது, நான் ஒரு நல்ல ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவன், நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன், என்னுடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் போய்விடாது என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை விட ஒரு சிறந்த நபி என்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக மிக உயர்ந்த நபி என்று அவர்கள் பாராட்டப்பட்டவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்கிறார்கள்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னையும் பாதுகாத்துவிடு, என் பிள்ளைகளையும் பாதுகாத்துவிடு, சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்துவிடு. ஒரு நபி துஆ கேட்கிறாங்க, என்ன துஆ கேட்கிறாங்க? என்னுடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் இந்த தீன் இல்லாம போயிடக்கூடாது. கண்ணியமானவர்கள் யார் அவர்கள் தெரியுமா? யூசுப்லாம் உயர்ந்த நபி, அவர்களுடைய தகப்பனார் யாக்கூபை இஸ்லாம் அவர்களும் உயர்ந்த நபி, அவர்களுடைய தகப்பனார் இஸ்ஹாக்கை இஸ்லாம் அவர்களும் உயர்ந்த நபி, அவர்களுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம். இந்த நான்கு தலைமுறையிலே உயர்ந்த நபிமார்களுடைய தலைமுறை. அப்படிப்பட்ட கண்ணியமான நபிதான் யாக்கூபை இஸ்லாம். அவர்கள் சக்கராத்துடைய நேரத்திலே என்ன கவலைப்பட்டார்கள் தெரியுமா? மூமின்களாகிய பெற்றோர்களே, நாம் ஒவ்வொருவரும் இதை சிந்திக்க வேண்டும். ஒரு நபிக்கு இருந்த கவலைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அம்கும் இது அவரை அப்பூவை மவுன் அப்பூவலை விசாரத்துக்கு மவுத்து வரக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்ததென்று? இது பாரதி அதீமா, இது பாரதி பதிவு மாதாவது மரணம் நெருங்கிவிட்டது. சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. சக்கராத் எப்படிப்பட்டது? நாம் எல்லாம் அதை அனுபவிக்கவில்லை, அனுபவித்தவங்க யாரும் வந்து சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அந்த சக்கராத் வரத்தான் போகிறது. அது எப்படி இருக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் நம் அனைவருடைய சக்கராத்தை லேசாக வைக்கணும். அந்த சக்கராத்துடைய நேரத்தில் யாக்கூபுல் இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த கவலை, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டாங்க, இது பாலி வங்கி மாசாது உணவு என்பாது. என்னுடைய மக்களே, என்னுடைய பிள்ளைகளே, நான் உங்களை விட்டு போகப் போகிறேன். நான் போனதற்கு பிறகு உங்களுடைய தீன் எப்படி இருக்கும்? நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இல்லாத அப்பாவை என்னுடைய தந்தையே, எங்களுடைய தந்தையே, நிச்சயமாக நாங்கள் தீனை விட்டு போயிட மாட்டோம். உங்களுடைய இறைவனைத்தான் வணங்குவோம். உங்களுடைய முன்னோர்களுடைய இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்குவோம். அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் வாக்கு மூலம் கொடுத்ததற்கு பிறகுதான் நிம்மதியான முறையில அதற்கு யாக்கூப் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய உயிர் பெறுகிறது. அப்ப அவங்களுடைய கவலை எப்படி இருந்தது? தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல எவ்வளவு கவலைப்பட்டாங்க. நான் ஒரு பெரிய நபி, என்னுடைய வாப்பா பெரிய நபி, என்னுடைய அப்பா ஒரு பெரிய நபி, என்னுடைய மகனும் நபியாக இருக்கிறார் என்று அவர்கள் உண்மை இருந்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு தீன் இருக்க வேண்டும் என்ற கவலை இருந்துச்சு. அதனால நாங்களும் நாங்கள் நல்ல பாடங்களையும் இருக்கின்றோம், எங்களுடைய குடும்பம் தீனுடைய குடும்பம் என்ற கவலை என்ற கவலை இல்லாமல் இருந்துவிடக் கூடாது. எங்களுடைய பிள்ளைகளை நினைத்து பார்க்கணும். நான் இந்த உலகத்தை விட்டு போனதற்கு பிறகு என் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளுடைய தீன் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பக்குவத்தை நான் உருவாக்கி இருக்கிறேனா? இந்த கவலை இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், அந்த பிள்ளையை சரியா பராமரிக்கல, அந்த பிள்ளைய சரியா கவனிக்கல, அந்த புள்ள வாலிபனாக ஆனதற்கு பிறகு ஒரு பாவத்தை செய்துவிட்டது என்று சொன்னார். அந்த பாவத்தின் ஒரு பங்கு பெற்றோர்களை சேரும் என்று சொன்னாங்க. அதனால பெற்றோர்கள் கவனித்திருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய காலத்திலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். வயிற்றிலே நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது, அந்த பிள்ளைகளுடைய தீனம் பாதுகாக்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பாரமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? அவங்களை கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகள் மீது அன்பும் பாசமும் செலுத்தக்கூடிய நாம் அதே நேரத்திலே அந்த பிள்ளைகள் தவறிவிடாமல் போவதற்கு வழிவிடாமல் இருப்பதற்குரிய எல்லா வழிகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு சின்ன புள்ள இருக்குது, ஒரு சின்ன புள்ள ஒண்ணுமே தெரியாது, கையில ஒரு கத்தியை எடுத்துட்டா நாம் பதறி போய் விடுகிறோம். கத்தியை எடுத்துட்டா இந்த கத்தியை பற்றி எனக்கு தெரியாது, வயிற்றுல குத்தி கொண்டா என்ன ஆகுமோ, கண்ணில் குத்தி கொண்டா என்ன ஆகுமோ என்று நாம் பதறி போய் விடுகிறோம். அதுபோன்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள், இந்த நவீன கருவிகள் இருக்கிறது, இந்த நவீன கருவிகள் இதை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை சரியான முறையில கண்காணிக்க வேண்டும். எப்படிப்பட்ட முறையில் அவங்களை கொடுக்கிறோம், அவங்க வருகின்றதற்குரிய எல்லா விதமான வாசல்களையும் அடைத்து விட்டுத்தான் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கொடுத்து விடுகிறோம், ஆனால் இந்த பேஸ்புக்குகளின் மூலமாக அல்லது வேறு விதமான தொடர்புகளின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு அவர்கள் ஆராய்ந்து விடுகிறார்கள். அதை பாதுகாப்பது யார், அதை கண்காணிப்பது யார், அந்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு இல்லையா? அல்லாஹ் தந்த நியமத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அந்த பெற்றோர்களுக்கு இல்லையா? நல்ல விஷயத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும், நல்ல விடயங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே தீமை ஏற்படும் என்று தெரிந்தால் அதை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான பெற்றோர்களினுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறார், மூமின்களே நீங்கள் உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க தொழுகிறீங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்கியிருக்கிறீங்க, தீனுடைய அடிப்படையில வாழ்றீங்க, தக்குவா உங்களுக்கு இருக்குது. ஆனா உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மகன் வேறு விதமான நிலையில போய்கொண்டிருக்கிறார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அந்த கவலை வரல, நான் தொழுகிறேன போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இல்லை, இப்படி ஒரு மூமின் வாழ மாட்டான். உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற மாதிரி உலகத்துல ஏதேனும் ஏற்பட்டுவிட்டால், ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்குது, உங்களுடைய புள்ள அந்த பக்கம் போராடுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? பதவி போய்விட மாட்டீங்களா? ஓடி போய் பிடிக்கிற மாட்டீங்களா? எந்த அளவுக்கு சொன்னா எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு அதைத்தான் நீங்க பார்ப்பீங்க. இந்த உணர்வு, இந்த ஈமானிய உணர்வு மறுமையின் நரக விஷயத்திலும் இருக்க வேண்டும். என் மகன் நரகத்துக்கு போகக்கூடாது, நரகத்துல விழுந்துடக்கூடாது என்ற கவலையும் துடிப்பும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டும். அவர்கள் கண்காணிக்க வேண்டும், சரியான முறையில அவர்களுக்கு இறக்கமான முறையில தீனை சுமத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். மார்க்கத்தினுடைய கல்வி ஒழுக்கத்தை, தேடுதலை, நல்ல நெறிகளை, இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு புகட்ட வேண்டும். பெரியார்களுக்கு மரியாதை செய்வதை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை, நபிகளின் மீது நேசத்தை, சகாபாக்கள் மீதுள்ள அன்பை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். மார்க்கத்தினுடைய கல்விகளை அவர்கள் படிப்பதற்காக வேண்டி நாம் ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகள் நம்முடைய சதத்தின் ஜாரியாவாக மரணித்ததற்கு பிறகு மன்னரையிலேயாம் இருக்கும் பொழுது நம்முடைய அமல்கள் எல்லாம் மூடிவிட்டதற்கு பிறகு அமல்களை சேர்த்து வைக்கக்கூடிய நம்முடைய பேலன்ஸாக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பு இந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இந்த பொறுப்பை நாம் மறந்துவிடக்கூடாது, இதை கட்டிக்கழித்து விடக்கூடாது, இதில் பரமுகமாகவும் இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகள், இந்த நியமத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக இன்றைய காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நவீன கருவிகளினுடைய தாக்கங்கள் நமது இளைய சமுதாயத்தினரை குடிவைத்து தாக்கப்படுகிறது. அவர்களுடைய கலாச்சார சீரழிவிற்கும், அவர்களுடைய பண்பாட்டிற்கும், அவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கும் வேட்டு வைக்கக்கூடிய விதத்தில்தான் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் நல்லவைகளை எடுத்துக் கொடுக்க வேண்டும், நல்லவைகளுக்கு வழிகாட்ட வேண்டும், தீயவைகளிலிருந்து அவர்களை முழுமையான முறையிலே தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் எப்படி ஒரு சின்ன குழந்தை, எதையும் அறியாத குழந்தை ஒரு கத்தியை வச்சிருந்தா நாம் எப்படி நாம் பதறி போய்விடுவோமோ, அதே போன்ற கவனமும், அதே போன்ற ஒரு எச்சரிக்கையும் ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலும் இருக்க வேண்டும். வாலிபர்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, வாலிப பெண்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் இந்த உணர்வோடு இருந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் இரக்கம் காட்டுங்கள். ஆனால் அவர்கள் வழிகிட்டு போவதற்கு நீங்கள் வழியெடுத்து ஏற்படுத்தி கொடுத்து விடாதீர்கள். இந்த இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய நாகரிகம் இதை அவர்களுடைய உள்ளத்திலே புகுத்தி விடுங்கள். அவர்களை சரியான முறையிலே மார்க்கத்தின் அடிப்படைகளை விளங்க வைப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தெரிந்து பெரியதாகி வளர்ந்ததற்கு பிறகு நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தரும், ஒரு மிகப்பெரிய காரணமாக அவர்கள் ஆகுவார்கள். நாளை கியாமத்து நாளிலே நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய அந்த நன்மைகளினுடைய அந்த பட்டோலைகள் நமக்கும் சேர்ந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கியாமத்து நாள்ல போற நேரத்தில் நிறைய நன்மைகளை பார்ப்பான். அல்லாஹ்விடத்திலே கேட்பான், அன்னாலி ஹாதிஹி யா அல்லாஹ், யாரா இதெல்லாம் எனக்கு எங்கிருந்து கிடைத்தது, நான் இந்த நன்மையெல்லாம் செய்யவில்லையே. அல்லாஹ் சொல்லுவான், உலகிக்க நடக்க உன் பிள்ளை உனக்கு செய்த பாவ மன்னிப்புத்தான் இந்த நன்மைகள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுவான். அந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இந்த பள்ளியிலே தொழுகைக்கு பிறகு இந்த உலக கல்வியினுடைய அடிப்படையிலே ஓரளவில் தெரியும் நல்ல கேள்வி பெற்றவர்களுக்கு ஒரு பாடசாலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். அதே போன்றுதான் மாற்று கல்வியினுடைய விஷயத்திலும் நாம் பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கல்வியை விட பன்மடங்கு அன்பாகத்திலே மிக உயர்வான கல்வியாக இருக்கக்கூடிய இந்த மாற்று கல்வியுடைய விஷயத்திலே குர்ஆனை ஹுக்மு செய்துவிட்டார். குர்ஆனை நல்ல விளங்கி இருக்கிறார், மார்க்கத்தினுடைய சித்தனை படித்திருக்கிறார், ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக ஆகியிருக்கிறார் என்றால் அது நமக்கும் பெருமை, நம்முடைய சமுதாயத்துக்கும் பெருமை, நமது ஊருக்கும் பெருமை, நாமெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் என்ற அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தை எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக, நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பழக்கத்தையும் செய்தருவானாக. சமுதாயத்திலே எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், நோயில இருக்கிறார்கள், கடல்ல இருக்கிறாங்க, பிரச்சனையில இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாவற்றையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய கடன் தொல்லைகளை எல்லாம் தீர்த்து வைப்பானாக. நோயாளிகளின் நோய்களை எல்லாம் தீர்த்து வைப்பானாக. நல்ல ஆரோக்கியத்தை தருவானாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. குடும்பத்தில் எத்தனையோ பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனையோ பல பிரச்சனைகளை நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு விடுதலையை தருவானாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக, சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக, ஒற்றுமையான வாழ்க்கையை தருவானாக. மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி சரியான முறையில் நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்ல அல்லாஹ்
For more lectures, visit slhub.com.